உங்கள் ஒருவருக்கு மாத்திரம் ஆராதனையப்பா. எங்களுக்கு அல்ல கத்தாவை, எங்களுக்கு அல்ல, உங்களுடைய நாமத்திற்கு மாத்திரம் உண்டாவதா. எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா மாட்சிமையும், எல்லா பலனும் ஆண்டவர் உம்முடைய நாமத்திற்கு உண்டாவதாக, உம்முடைய நாமத்திற்கு உண்டாவதாக, உம்முடைய நாமத்திற்கு உண்டாவதாக. பலத்திலே அல்ல, பராக்கிரமத்தில் அல்ல, எங்களுடைய சக்தியில அல்லப்பா, எல்லாம் உங்களாலே ஆக. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் தொடக்கத்தில் இருந்து இதுவரைக்கும் உடைய பிரசன்னம் இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. உங்களுடைய மகத்துவமான வல்லமைக்காக ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிற உங்களுடைய வஸ்திரத்தின் தொங்கலினாலே ஆலயத்தை நீங்கள் மூடி இருக்கிறீங்க என்று சொல்லு. உங்களுடைய பிரசன்னம் அமர்ந்திருக்கிறது, மேகம் அமர்ந்திருக்கிறது. தேவ ஆவியானவர் உலாவி வருகிறார். தேவன் சிங்காசனம் போட்டு இருக்கிறார் அல்லவா. அல்லேலூயா. நம்முடைய சமூகத்தில் எங்களை எல்லாரையும் ஒப்படைக்கிறோமப்பா. எங்களை தொடர்ந்து நடத்துகிறார்கள். இயேசுவின் நாமத்துக்கு தாரே, ஆமென். திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 9வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள்.
துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள்.
துன்மார்க்கரும் தெய்வத்தை மறக்கிற எல்லா ஜாதிகளும், தனியே கிறிஸ்தவர்கள் அல்ல, எல்லா ஜாதிகளும் நரகத்திலே போவார்கள் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. எல்லா சமயத்திலையும் நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, தெய்வத்தை மறக்கிறவன் நரகத்துக்கு போக வேண்டும் என்பது சட்டம். அதே வேளையில் எல்லா சமயங்களும் நரகம் ஒன்று இருக்கிறது என்பதை உறுதியாக அடித்து சொல்லுகிறது. ஆனா எல்லா ஜனமும் என்ன நினைக்கிறது, நரகத்தை விட்டுவிட்டு பரலோகம் மாத்திரம்தான் இருக்கிறது என்று சொல்லி நம்புகிறார்களோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நாளிலே நரகம் ஒன்று இருக்கிறது என்பதையும், நரகத்திற்கு கிட்டத்தட்ட யார் அங்கே போய் செல்வார்கள் என்பதையும் என்னால் முடிந்த அளவுக்கு நான் பார்த்து கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தெய்வத்தை மறக்கிறவர்கள், உன்னை சிருஷ்டித்த தெய்வத்தை நீ மறக்கிற பொழுது நீ நரகத்துக்கு போவாய். இன்னைக்கு ஒரு கூட்டம் தெய்வத்தை மறந்து உலகத்திலே சுழந்தடிக்கிறது. தெய்வமா? கிடையாது. தெய்வம் இருந்தால் ஏன் இந்த பாடு? தேவன் இருந்தால் எனக்கு ஏன் இந்த சோதனை? உன் சோதனைக்கு காரணமாயே நீதான். அங்க முதல்ல நாம பிடிக்கணும் இந்த கேள்வி. நீ தெய்வத்தை பார்த்து கேட்கவே கூடாது. உன் வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே நடக்கிறதுக்கு தெய்வம் காரணவாளி அல்ல, அதற்கு நீ மாத்திரம்தான் காரணவாளி. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தெய்வத்தை மறக்கிற எல்லா ஜாதிகளும், நீ அல்ல, நான் அல்ல, எல்லா ஜாதிகளும் எங்கே போவார்கள்? நரகத்துக்கு போவார்கள். எல்லாருக்கும் பரலோகத்தை குறித்து பாட்டு படித்து படித்து பரலோகத்தான் கண்களில் இருக்கிறது அல்லவா. இன்னைக்கு நரகத்தையும், நரகத்தினுடைய வலிமை என்னது என்பதை குறித்து நான் பாட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். மத்தேயு 5வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் முன் குறிப்பாக சில வசனங்களை காட்டிவிட்டு நான் போக விரும்புகிறேன். நேரடியாக சில சம்பவங்களுக்கு போக நான் விரும்பவில்லை, சில காரியங்களை பார்த்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். மத்தேயு 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்கள்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான்.
தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபிக்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். அடுத்த பந்தி வாசிங்க.
தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான்.
தன் சகோதரனை வீணன், இவனால எந்தவித பிரயோசனமும் கிடையாது, இவன் வீணன் என்று சொல்லி நீ யாரையாவது குறித்து சொல்வாய் என்று சொல்லி சொன்னால் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு நியாய சங்கத்திற்கு முன்பாக நீ நிறுத்தப்படுவாய் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது.
மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான்.
மூடன் என்று சொல்லி உன் சகோதரனை நீ சொல்லுவாயேயானால் நீ நரகத்திற்கு போக வேண்டியவனாய் மாறிவிடுவாய். பரலோகத்துக்கு போவதற்கு நாம் எப்படி எப்படி இருக்கணும் எங்களுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட தெரியும் பாருங்க. ஆனா நீ நரகத்திற்கு போவதற்கு சில காரியங்கள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்கள் இந்த வாழ்க்கையில இருக்கும் சொன்னால் நரகத்திற்கு கிறிஸ்தவர்கள் போக மாட்டார்கள் சொல்லி சொல்லவே முடியாது. நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, கிறிஸ்தவர்கள் இயேசுவை அறிந்தபடியினாலே நாம் நரகத்துக்கு போக மாட்டோம் என்று சொல்லி ஏறத்தாழ நாம நம்புகிறோம் அப்படி. ஆனால் வேதத்தின்படி உன் சகோதரன் நீ வீணன், பிரயோசனமற்றவன், மோடன் என்று சொல்லி சொன்னாய் என்று சொல்லி சொன்னா நீ நரகத்துக்கு கடந்து செல்லுகிற ஒரு நபராய் இருப்பாய். மாற்கு 9வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மாற்கு 9:45-46 வாசிங்கள்.
உன் கால் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ இரண்டு காலுடையவனாய் அவியாத அக்னியில் உள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியா ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும்.
இந்த நரகத்தினுடைய பிரச்சனை என்ன தெரியுமா, புழு கூட அங்கே சாகாது. ஐயா புழுவே சாகலன்னு சொல்லிச்சுனா உன்ன மாதிரி மனுஷன் எப்படி அங்கே சாகிறது? எனக்கு ஆச்சரியம் என்ன, உதாரணத்துக்கு சொல்லப்பட்டாலும் புழு என்ன செய்துச்சு இந்த பூமியில? நான் உதாரணமாக யோசிக்கிறேன், இந்த புழு என்ன செய்துச்சு? ஆனா ஒரு மனுஷன் அந்த புழு கூட அங்கே சாகாது. ஒரு மனுஷன் அவன் சாக மாட்டான். அந்த அந்த நரகத்திலே அந்த வெப்பத்திலே அவன் போட்டு எடுக்கப்பட்டுக் கொண்டே இருப்பான். பின்னுக்கு வர வசனங்கள் என்ன ஆச்சரியமா, என்ன எல்லாம் முழிச்சுடுங்க. ஆசீர்வதிச்சு ஆசீர்வதிச்சு கலைச்சு போயிட்டீங்க. புழு கூட சாகாது, போட்டா நீ சாகவே மாட்டாய், நீ அங்கே தரண்டு சமைக்கிறோட சட்டியில போட்டு எடுக்கிற மாதிரி பாத்துருக்கீங்களா? சமைக்கிறோட சட்டி பகுதியா இருந்தாலும் சிந்திங்க, என்ன சட்டியில போட்டு சாப்பாடு வரட்டுற மாதிரி நரகத்திலே மனுஷர்கள் இருப்பார்கள். இது உண்மை. அந்த வெப்பத்தில் நீ இருந்து கொண்டு இருப்பாய். எவருக்கும் யாரும் நரகத்துக்கு, ஒரு சிலரை தவிர நரகத்திற்கு போய் பார்த்து வந்ததுன்னு சொல்லி யாரும் சொன்னது எனக்கு தெரியாது, ஒரு சிலர் தவிர. ஆனா அநேகர் பரலோகம் போயிட்டு வந்திருக்காங்க. அநேகர் பரலோக பிரசன்னம், பரலோகம் பரலோகம் சொல்லி பரலோகத்தை கண்டுட்டு வந்தவர்கள் அநேகம் இருக்கிறார்கள். ஆனா நரகத்துல போய் அங்க இருக்கிற பாடு என்ன, அங்க என்ன நடக்கிறதுன்னு சொல்லி கண்டவர்கள் அறுதி அறுதி இல்லையா? மத்தேயு 13வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 13வது அதிகாரம், நான் முன்னுக்கு சில வார்த்தைகளை சீக்கிரமா பார்க்க விரும்புறேன், இல்லைன்னு அது நேரம் அங்கே போக முடியும். மத்தேயு 13வது அதிகாரம் 41-42 வாசிங்க. மத்தேயு 13:41-42.
மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பட்கடிப்பும்
என்ன இருக்கும்? அழுகையும் பட்கடிப்பும் தான் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நரகம் எப்படி இருக்குமா? அழுகை, ஒரே அழுகை தான். நீ இன்னைக்கு இங்கே அழுதா அங்கே அழமாட்டாய். இங்கே அழையிலையோ அங்கே அழுகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது இல்லையா? அழுகையும் பச்சடிப்பும், பச்சடிப்பு வேதனையின் மத்தியிலே உருவாக்கப்படுகிறது உண்டு. பச்சடிப்பு சும்மா பட்டைக்கு பல்லைக்கு அடிக்க முடியாது, அது வேதனையின் ரீதியிலே உருவாகப்படுகிறது உண்டு. வேதனை உருவாகிற பொழுது பச்சடிப்பு தன்பாட்டிலேயே வருகிறது. ஆகவே அங்கே என்ன வருகிறது? அழுகையும் பச்சடிப்பும் நரகத்திலே இருக்கிறது. வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 16வது அதிகாரம். பதினாறு பத்து பதினொன்று வாசிங்க.
ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ள மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருள் அடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரிகைகளை விட்டு மனம் திரும்பவில்லை.
அங்கே என்ன நடக்கிறது? அவங்க மனம் திரும்ப முடியாது. அவர்கள் முயற்சி எடுத்தாலும் மனம் திரும்ப முடியாது. ஏன்? வேதனையின் அகோரம் கூடி இருக்கிறது. பாருங்க, வேதனையின் அகோரம் கூடி இருக்கிறது. தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டார்கள். தங்கள் நாவுகளை என்ன செய்கிறார்கள்? கடித்துக் கொண்டார்கள். எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? நரகத்தில் ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்னு சொல்லி அச்சுவரை ஆணிவரையாக இங்கே எழுதப்பட்டிருக்கு. நரகத்திலையும் மனுஷன் எப்படி இருப்பான் என்பதை வேதம் திட்டமும் தெளிவுமாக கொடுக்கிறது. பாருங்க, நாக்கு பல்லு எல்லாமே இருக்குது, கண் இருக்குது. என்ன கண் இருந்தா தான் நீ அழ முடியும். ஆகவே நரகத்திலே இந்த செத்ததின் பிற்பாடு ஒன்றும் தெரியாது என்றதெல்லாம் அது மலையேறின காலம். இந்த காலத்துக்கு திரும்புங்க, அது மலையேறின காலம். என்ன? மரித்ததின் பிற்பாடு ஒன்றும் இல்லை என்பது. அப்படி சொல்லுகிறவர்கள்ட்ட பூமி எப்படி உருவானது என்பதையும் மனுஷன் எப்படி உருவானான் என்பதையும் கேட்க வேண்டும் இல்லையா? அதுக்கு சரியான பதில் இருந்தா அவன் சொல்றதுக்கு ஒருவேளை நாம் நம்பலாம். பூமி அப்படியே இருந்துச்சு நான் எப்படி இருந்துச்சு, அது ஏதோ ஒரு ஒன்றில் இருந்து வந்திருக்கிறது. சட்டி செய்தா சட்டி மண்ணில் இருந்து வருது. அப்ப மண் எங்க இருந்து வந்துச்சு? அதுக்கு தான் பதில் தேவை நமக்கு. சட்டி செய்வதற்கு ஒரு குயவன் இருந்தால் பூமி செய்யறதுக்கும் ஒருவன் இருந்திருக்கிறது. ஆகவே சும்மா கதையோடு கதையாக உளறுகிற கூட்டத்தில் சேர்ந்துடாம சின்னீங்க சின்னீங்க. அதனாலே பல்லு பச்சடிப்பு நாக்கு அவர்கள் மனம் திரும்ப கூட முடியல. மனம் திரும்ப கூட முடியல. நான் யோசிச்சேன், அநேகர் சொல்லுகிறது போல இந்த பூமியில ஒரு மனுஷன்ல மனுஷனுடைய அபிவயத்துல நாக்குத்தான் சீக்கிரமாக எல்லாத்தான் கூடுதலாக பயன்படுத்தப்படுகிறது இல்லையா? இங்கேயும் அதுதான், அங்கேயும் அதுதான். ஆச்சரியம் இல்லையா? இங்கேயும் நாக்குத்தான் கூட பயன்படுத்தப்படுகிறது, அங்கேயும் நாக்குத்தான் பயன்படுத்தப்படுகிறது இல்லையா? ஆகவே நரகத்தில் அழுகை பச்சடிப்பு வேதனை அங்க இருக்கிறது. வேறு ஒன்றுமே அங்க கிடையாது. நீ நம்பி இருக்கிற ஒருத்தனும் உனக்கு ஒண்ணும் செய்யலாது. பக்கத்துல இருந்தாலும் உனக்கு அவன் எதுவும் செய்யலாது. அது நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, பரலோகத்தில் இழுபட்டுக் கொண்டு ஒருவேளை போயிடலாம். ஆனா நரகத்தில் இருந்து என்று சொல்லி உனக்கு எவரும் உதவி செய்யலாம், எவரும் உதவி செய்யலாம், எவர் உதவி செய்யலாம். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 10 11 வாசிங்கள். 14 10 11
அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். அவருடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது.
இளைப்பாறுதல் எங்க தெரியுமா இருக்குது? பரலோகத்தில்தான் இளைப்பாறுதல் இருக்குது. நரகத்தில் இளைப்பாறுதல் கிடையாது, அங்க இழைப்பு உருவாக்கப்படும். உனக்கு இங்க இழைச்சது காணான்னு சொல்லி அங்கேயும் போய் இழைக்க சொல்றீங்களா? வேற எங்க இழைக்கிறது? நீ இங்க இழைச்சதுக்கு காரணமே அங்க போய் இழைக்கிறதுக்கு தான். பரலோகத்திலேதான் இழைப்பாறுதல் இருக்கிறது, ஆனா நரகத்தில் அங்க உனக்கு இழைப்பாறுதல் கிடையாது. அங்க வேதனை, கண்ணீருக்கு மேல கண்ணீர். நரகத்துக்கு போக விரும்புறவர்கள் இங்கேயே கண்ணீர் விட ஆரம்பிச்சிருங்க. ஏன் டைம் வேஸ்ட் ஆக்குவாங்க? நரகத்தில் இழைப்பாறுதல் கிடையாது, அங்கே ஒரு வேதனையின் மத்தியில தான் இருக்கணும். பரலோகமா நரகமா? பரலோகமா நரகமா? பரலோகமா நரகமா? மத்தேயு 25 அதிகாரம் 41 வசனத்தை வாசிங்கள்.
அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள்.
அது தொடர்ந்து வாசிங்க.
பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார்.
இதுல பிரச்சனை என்ன தெரியுமா? எனக்கு ஆச்சரியம். இதில் இந்த வசித்து என்ன தெரியுமா பிரச்சனை? என்ன காரணத்தின் நிமித்தவங்க எல்லாம் நரகத்துக்கு போச்சு ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா? கொலை செய்தவன நரகத்துக்கு போச்சு இல்லையா ஆண்டவர் சொல்லல. இதுல எனக்கு இது வாசிச்சு நான் யோசிச்சு ஆண்டவர் இது நன்மை செய்யாததன் நிமித்தமாக, ஏழைகளுக்கு உதவி செய்யாம இருக்கிறதன் நிமித்தமாக, கஷ்டப்படுகிறவர்களை பார்த்துக் கொண்டு இருக்கிறது நிமித்தமாக உங்களை நான் அறிய வேண்டும் சொல்லி என் ஆண்டவர் சொல். ஆச்சரியம் இல்லையா? கொள்ளக்காரனை போய் சொல்லியிருந்தா நானும் சொல்லியிருப்பேன், ஆண்டவரே கொண்டே போடும். கொலை செய்தவனை கேட்டிருந்தா ஆண்டவரை சொல்றா புடிச்சு அடிச்சாது கொண்டே போடும் ஆண்டவரே சொல்லி. ஆனா என்ன தெரியுமா இங்க பிரச்சனை? ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நீங்க உடுப்பு தெரியலப்பா, பசியா இருந்த, எனக்கு ஒருவேளை சாப்பாடு நீ எனக்கு தரல. எல்லாருக்கும் ஆண்டவருக்கு உதவி செய்யறதுன்னா சரியான விருப்பம் பாருங்க. ஆண்டவருக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி சொன்னா, ஆனா பக்கத்தில் இருக்கிறவனுக்கு உதவி செய்யணும்னா இவனுக்கு, இவனுக்கு என்ன உதவி? ஆண்டவருக்கு உதவி செய்யறதுக்கு உனக்கும் விருப்பம், எனக்கும் விருப்பம். எனக்கு ஏன் விருப்பம் இல்ல? எனக்கு நல்ல விருப்பம் ஆண்டவருக்கு உதவி செய்யறதுக்கு. பரலோகத்துல முன்சிட்டாவது தரமாட்டாரா எனக்கு? ஆனா இங்க இருக்கு எனக்கு, எனக்கு மிகவும் ஆச்சரியம் இந்த வசனம். ஏன் தெரியுமா? உதவி செய்யாத நிமித்தம் உங்களை நான் அறியிட்டார். மற்றவனுக்கு நன்மை செய்யாத நிமித்தம் உங்களை நான் அறியிட்டார். பாரதூரம் இல்லையா? சரியான பாரமான காரியம் இல்லையா? பாவம் செய்திருந்தா நான் ஆண்டவரே ஓகே, ஆண்டவரே நான் பாவம் செய்த நான் சரி ஓகே, அதனால நீ சொல்றது இல்ல நியாயம் இருக்கு. ஆனா உதவி செய்யல, மற்றவனுக்கு நீ நன்மை செய்யல. அதுக்குள்ள கேள்வி, எப்ப ஆண்டவரே உண்மை நாங்கள் கண்டோம்? உண்மை எப்ப கண்டோம் ஆண்டவரே? இந்த சிறியவர் இல்ல, ஒருவனுக்கு நீங்க எதை செய்கிறீங்களோ அதை எனக்கே செய்தீங்க, அதை எனக்கே செய்தீங்க. கஷ்டப்படுகிற யாருக்காவது நீ அதை செய்வேன்னு சொல்லிச்சுனா அது எனக்கே செய்தார், அது எனக்கே செய்தார், அது எனக்கே செய்தார். எனக்கு ஆச்சரியம், ஆண்டவர் இந்த காரியத்துக்காக உங்களை நான் அறியேன் என்று சொல்லி சொன்னேன். எவ்வளவு பார்த்தருமான காரியங்கள் வேதத்திலே இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஆண்டவர் சொல்லி இருந்தானா நியாயமாக ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஆண்டா நீ மற்றவனுக்கு நன்மை செய்யல, மற்றவனுக்கு நீ உதவி செய்யல. இனி ஒரு சில சம்பவங்களை நான் பார்த்து கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:23 வசனத்திலிருந்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:23 வசனம்.
பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து சூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரிலே தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனை படுகிறேனே என்று கூப்பிட்டான்.
இங்கே இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஐஸ்வர்யவான் லாசரு என்று சொல்லி சொன்னான். கடைசி ஐஸ்வர்யவானத்தான் தெரியாட்டிக்கும் இந்த லாசுருவை எல்லாருக்கும் தெரியும். நான் நம்புறேன். இந்த பூமியிலே இவர் ரெண்டு பேரும் வாழுகிற பொழுது ஒரு மனுஷன் நல்ல ஐஸ்வர்யவானா இருந்தார். அதே நேரத்தில் இந்த லாசர் என்கிற மனுஷன் சரியான கஷ்டப்பட்டு அந்த மனுஷனோடு சேர்ந்து அவனுடைய வீட்டிலே வாழ்ந்த ஒரு ஒரு சம்பவம் இது. இங்கே இந்த மனுஷன், இந்த ஐஸ்வர்யவான் இந்த பூமியிலே வாழுகிற காலத்தில் எப்படி தெரியுமா வாழ்ந்தான்? அவருடைய இருதயத்துக்கு விருப்ப மாதிரி வாழ்ந்தான். என்ன என்ன பொறுத்த விதத்தில் ஐஸ்வர்யவான்களாக வாழுகிறதுல தவறு அல்ல. ஐஸ்வர்யவான்களாக வாழக்கூடாது சொல்லி சொன்னா தேவனத்திலே ஆசீர்வாதங்களை கேட்பது தவறு. சொல்லி ஐஸ்வர்யவானாக வாழுகிறதுல தவறு அல்ல. ஆனா நீ ஏழைகளை திக்கத்தவர்களையும் நினைத்து அவர்களோடு சேர்ந்து செய்ய வேண்டிய சில சம்பவங்களையும் நீ செய்ய. இங்கே நடந்த பெரிய ஒரு பிழை அதுதான். இந்த ஐஸ்வர்யவான் நல்லா இருந்து எல்லாம் செய்தான், சாப்பிட்டான், குடிச்சான், வேற என்னெல்லாம் செய்தான், ஒரு ஐஸ்வர்யவான் செய்யற காரியம் எல்லாம் செய்தான். ஆனா இந்த ஏழை லாசருவுக்கு தன் மேசையில ஒரு இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்ததாக அங்கே எழுதப்படுது. தன் மேசையில சாப்பாடு கொடுத்து பழகினதாக எழுதப்படல இல்லையா? ஒரு சிலர் மேசையில இருந்து சாப்பாடு கொடுத்து கஷ்டப்படுவார்கள் பாருங்க. இல்லாட்ட தங்களோட சேர்த்து இருந்து சாப்பாடு கொடுத்ததுக்கு கஷ்டப்படுவாங்க பாருங்க. நரம் இருக்கியா? கவனம். ஏழைக்கு சாப்பாடு கொடுக்க தவறித்தான் இந்த ஐஸ்வர்யவான். இதுதான் காரணம். உங்களுக்கு தெரியுமா, வேதத்தில் அநேக ஏழைகள் தான் உதவி செய்திருக்காங்க. ஐஸ்வர்யவான்கள்லாம் தேவனிடத்தில் வந்து திரும்பி போன கேசுகள், இல்லாவிட்டா உதவி செய்யாமல் போன கேசுகள், இல்லாவிட்டா நரகத்துக்கு போன கேசுகள் தானே. ஏழைகளாக இருந்தவர்கள் அநேகர் ஆண்டவருக்கு உதவி செய்து நல்ல பேர் பெற்றிருக்காங்க. ஏழைகள் நரகத்துக்கு போனதாகவும் நான் பார்க்கலை. ஐஸ்வர்யவான்கள், ஐஸ்வர்யவான்கள் கணக்க படித்தவர்கள் நரகத்துக்கு போனதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த லாசரு அவனுடைய பாது படியில இருந்து கஷ்டப்பட்டான். தன்னால முடிந்த அளவுக்கு பொறுக்கி சாப்பிட்டு, ஆனா பொறுக்கி சாப்பிட கூட இவளுக்கு மன அழுத்தம் இல்லாம போயிடுது. ஃபாதர் பேக்கன் படிச்சாரு, நல்லதையே நாம் செய்யவும் சொல்லவும் எங்கள் மனதை உறுதிப்படுத்தும் ஐயான்னு சொல்லி. சில பேருக்கு உருக்கமே கிடையாது. உருக்கமே இல்ல புற எப்படி மனதுருக்கம் உருவாகிறது? இந்த ஐஸ்வர்யவானுக்கு பக்கத்தில் இருந்து பொறுக்கி சாப்பிட்ட மனுஷனுக்கு இரக்கம் வரல. ஆச்சரியம் இல்லையா? ஒரு மனுஷன் பொறுக்கி சாப்பிடறான்னு அவனுக்கு எல்லாம் இறங்குவாங்க நோம்பரா இல்ல. ஆனா இந்த மனுஷனுக்கு அந்த இறங்கும் வரல. எப்படி ஒரு ஐஸ்வர்யமான இருக்கிறான் தெரியுமா? ஆகவே இப்பொழுது ரெண்டு பேரும் செத்துட்டாங்க. அப்பாட ஒரு சரத்திரம் முடிஞ்சது இல்லையா? ரெண்டு பேரும் செத்துட்டாங்க. இங்கதான் முடிவு இருக்கிறது. இந்த பூமியில வாழும் வரைக்கும் உன் முடிவும் உனக்கு தெரியாது, என் முடிவும் எனக்கு தெரியாது. ஆனா எங்களால ஓரளவுக்கு முடிவு செய்ய முடியும். ஓயா நான் பரலோகம் போவேன், ஓரளவுக்கு நான் முடிவு செய்ய முடியும். ஆனா சரியான முடிவு எப்ப தெரியுமா? தெரியும் ஆண்டவர் வருகிற பொழுது. உன் முடிவும் உன்னுடைய காரியமும் அப்படித்தான், என்னுடைய காரியமும் அப்படித்தான் இல்லையா? இங்க ரெண்டு பேரும் மறிச்ச உடனே லாசர் என்று இந்த ஏழை அவன் பரலோகம் போயிட்டான். இந்த ஐஸ்வர்யமா என்ன செய்துட்டான் தெரியுமா? அவரு நரகத்துல போயிட்டார். நான் நம்பிடுறேன், நான் யோசிக்கிறேன், இந்த ஐஸ்வர்யமா லாசர்வ தேடி இருப்பான். எங்கடாக நான் வாழும் வரைக்கும் காலுக்கு நின்றவனை காணல. எங்க 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 அங்க இல்ல. ஏழை லாசரு அவன் ஒரு தேவ மனுஷனா இருக்கிறபடி அவன் என்ன தெரியுமா நினைச்சுமா? இந்த ஐஸ்வர்யமான காணலையே, இந்த ஐஸ்வர்யமான எங்க? ரெண்டு பேரும் ரெண்டு விதமான கண்ணோட்டத்தோடு தேடி இருப்பார்கள். ரெண்டு பேரும் ரெண்டு விதமான கண்ணோட்டத்தோடு தேடி இருப்பார்கள். லாசரு தேடுறான், ஐயோ எங்கயா எனக்கு எஜமானா இருந்தவன் இல்லையா, அந்த பொறுக்கி தின்றதுக்காவது விட்டாங்க, நல்ல காலம் அதுவும் கிடைக்கல இல்லையா, அதுக்காவது விட்டாங்கன்னு சொல்லி அவன் தேடி இருப்பான். ஆனா இந்த ஐஸ்வர்யம் ஐயோ என்னையா எல்லாம் ஒரே நெருப்பா இருக்கு, ஆனா ஒருத்தனை காணல எனக்கு பக்கத்துல இருந்தவன். நரகம் இருக்கிறது என்பது திரும்பவும் நிரூபிக்கப்படுகிறது இல்லையா? ஆகவே தயவு செய்து சொல்றேன், இந்த நரகம் இல்ல, நரகம் இல்ல, பரலோகம் மாத்திரம்தான் இருக்கு என்று நம்பாதீங்க. தாகம் திரும்பவும் நாக்குக்கு வருகிறோம் பாருங்க. தாகம் உருவாகிறது இல்லையா? தாகம் உருவாகிறது இந்த மனுஷனுக்கு. நான் சொல்றான், லாசருடைய கைவிரல்ல தொட்டு என்னுடைய நாக்கில அதை வைக்க சொல்லுங்க, அது காணும். ஐயா என்ன என்ன தாகம் இது, என்ன தாகம் இது! நீங்க நான் நீங்க பைபிள்ல வாசிக்காதது எதையும் பிரசங்கிக்கிறேன், நீங்க பாக்குறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நாக்கில ஒரு துளி விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது காணும். அவருக்காம இது காணும். என்ன ஒரு துளி என்னுடைய நாக்கில வையுங்க. இதனுடைய தாகத்தினுடைய வலிமை என்ன தெரியுமா? இந்த தாகத்தினுடைய வலிமை என்ன தெரியுமா? நடு வெயில்ல புழுதி மண்ணில் நடந்தாலும் இந்த தாகம் உனக்கு உருவாகாது. பொழுது மண்டல நடுவையில் நீ நடந்தாலும் இந்த தாகம் உனக்கு உருவாகாது. இந்த தாகம் இங்க இருக்கிற யாருக்கும் உருவாக கூடாது என்று சொல்லி தேவனிடத்தில் நான் வேண்டிக் கொள்றேன். ஆபிரகாமே ஒரு துளி எனக்கு தாங்க, ஒரு துளி. திரும்பவும் நாக்கு அங்கே இருக்கிறது, தாகம் அங்கே இருக்கிறது. ஐயா உனக்கு போடப்பட்டிருக்கிற ஒரு சட்டை போல இந்த சரீரம் தான் இந்த பூமியில உன்னை விட்டு விலகும். மற்றது எல்லாம் உனக்கு அப்படியே இருக்கும் பாரு. வேற சரீரங்கள் சிலது உருவாக்கப்படுகிறது, மறுரூபமாக்கப்படுகிறது, அது வேற ஒரு காரியம். ஆனா நரகத்தினுடைய சம்பவத்தின்படி உனக்கு கண் இருக்கு, உனக்கு காது இருக்கு, உனக்கு உனக்கு காது இருக்குன்னு கதைக்கிறது எல்லாம் கேட்குது பாருங்க. காது இருக்கு, பல் இருக்கு, நாக்கு இருக்குது, கைவிரல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரே ஒரு காரியம் செய்யுங்க, என்ன தெரியுமா? நல்ல நன்மை செய்யுங்க. வேதத்தில் இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு, என்ன தெரியுமா? நன்மை செய்து தீமை அனுபவி. நீ நல்லா நன்மை செய்து உன்னை திட்டினா சோத்திரம் போட்டுட்டு போ, அதுக்கு திரும்ப ஏன் திட்டி இருக்கிற நன்மையை கெடுப்பான் இல்லையா? நல்லா நன்மை செய், உன்னை எடுத்தாலும் சரி, உன்னை பேசினாலும் சரி, உன்னை என்ன செய்தாலும் சரி, நீ நன்மை செய். ஏன் தெரியுமா? வேதத்தின்படி இவ்வளவு நேரம் பாட்டு வார்த்தையின்படி நீ நன்மை செய்யலன்னு சொல்லிச்சுனா எனக்கு ஆச்சரியமா, ஆண்டவர் சொல்றாரு உங்களை நான் அறியேன் என்று ஆண்டவர் அவங்களுக்கு குற்றமாக காண்பித்த வார்த்தைகள் இதுதான், நீங்க எனக்கு உதவி செய்ய. மற்றதில் ஓகே, அவன் பரிசுத்தமா வாழ்ந்திருக்கலாம், எல்லா காரியம் அவன் செஞ்சிருக்க, அவன் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், தேவனுடைய கட்டளை படி ஓகே. ஆனா ஆண்டவர் காட்டின ஒரே ஒரு பட்டு என்ன தெரியுமா, நீ நன்மை செய்யல, நீ என்னை பார்க்க வரல, எனக்கு நீ ஆகாரம் தர இல்ல, என்ன நீ அனுசரிச்சு கொள்ள இல்லை. இதுதான் ஆண்டவர் காட்டின பட்டன். இதே காரியத்தை அந்த ஐஸ்வர்யவான் வந்து லாசருக்கு செய்யல. முதல்ல கண்ணுக்கு முன்பாக இருக்கிறவர்களை கவனமாய் பார்க்க. ஆகவே நன்மை செய்யுங்க, நல்ல நன்மை செய்யுங்க, அதனத்தில் நல்ல பாட அனுபவிங்க. நன்மை செய்ய சொல்லி போட்டு மாத்திரம் பாட அனுபவிக்க கூடாது, அது மாத்திரம் சொல்ல விடக்கூடாது. நல்ல நன்மை செய்ய மற்ற பக்கத்தில் நல்ல பாட அனுபவி, உனக்குத்தான் பரலோகத்தில் முதலிடம், உனக்குத்தான் பரலோகத்தில் முதலிடம். வேதம் சொல்லுது இல்லையா, நீ நன்மை செய்து பாட அனுபவி. உன்னோட வாழ்க்கையில எல்லாம் நன்மையாக இருந்தா கொஞ்ச நாளில உன்னோட வாழ்க்கையே வறுத்து போயிருப்பார். ஆகையினால நன்மை செய், கொஞ்சம் பாட அனுபவி, அதுல பிரச்சனை கிடையாது. மத்த 22 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மத்த 22 அதிகாரம் பன்னிரண்டு 13 வாசிங்கள்.
சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான்.
அழுகையும் பட்கடிப்பும் இருக்க புறம்பான இருளிலே இவங்களுக்கு கொண்டே போடுங்க. யார? கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு விசிட்டர். நல்ல ஒரு ஆள் இல்லையா, நல்ல ஒரு ஆள். கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிற ஒருத்தனை பார்த்து என்ன தெரியுமா சொல்லப்படுது, இவனை பிடிச்சு கொண்டு போய் இருள் இருக்கிற இடம், பட்கடிப்பு இருக்கிற இடம், கண்ணீர் இருக்கிற இடம், அங்கு கொண்டு இவனை போடுங்க. ஏன் கேட்டா, இந்த மனுஷனிடத்துல கல்யாண வஸ்திரம் இல்ல. பரலோகத்துக்குள்ளே நீ போவதற்கும், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீ நுழைவதற்கும், பரலோக தேவனோடு நீ உறவாடுவதற்கும் வேதத்திலே உனக்கு சில வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பரலோகம் ஒன்றுதான் இருக்குது என்று சொல்லி சொன்னா நீ எப்படியும் வாழ்ந்துட்டு போகலாம். மரணம் கடந்ததும் பின்பாக எல்லாரும் பரலோகம் செல்லுவார்கள் என்று சொல்லி சொன்னா நீ எப்படியும் வாழலாம். ஆனால் அப்படி சொல்லுவது நம்முடைய சிந்தனைக்கே ஒவ்வாத காரியம். ஏன் தெரியுமா? ஒளி இருக்குது, இருள் இருக்கிறது, நன்மை இருக்கிறது, தீமை இருக்கிறது, நல்லவன் இருக்கிறான், கெட்டவன் இருக்கு. ஆனா பரலோகத்துக்கு மாத்திரம் நரகமே இருக்க கூடாதா? வடக்கு இருந்தா கிழக்கு இருக்குன்னா, கிழக்கு இருந்தா தெற்கு இருக்குன்றான், எல்லாமே இருக்குது. ஆனா பரலோகத்துக்கு மாத்திரம் நரகம் இல்லையா? அப்படின்னா அது ஒரு ஒரு கருப்பொருள் இல்லாத காரியமாய் போயிடும். ஒரு காரியம் அதுதான், நாம எதுவும் செய்யலாம் அப்படின்னு சொன்னா அது நீதி இல்லாத காரியம். பாருங்க, நான் உள்ள நாடெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வருவேன், யோசிப் பிரதர் ஒரு கலவுமே எடுக்காம வருவாரு, ரெண்டு பேருக்கும் ஒரே சீட் போட்டு எழுதி விட்டா எப்படி இருக்கு? இதா நீதி, இதா தேவ நீதி. வஸ்திரம் உள்ளவனாய் நாம் இருக்கணும், இல்லை என்று சொல்லி சொன்னா நமக்கு நரகம் இருக்கிறது. எனக்கு ஆச்சரியம், கல்யாண வீட்டுல ஆண்டவர் எல்லாருக்கும் முன்னாள் ஆளை எழுப்பிட்டு போயிட்டு பாருங்க. இன்னைக்கு ஒரு ஆள ஒரு ஆள மாதிரி பார்த்தாலே பிரச்சனை இல்லையா? ஆண்டவர் எலும்பு புடி கொண்டு போ, எங்க இருள் இருக்கிற இடத்துக்கு. நாம எல்லாரும் பரலோகத்தை கேட்டு 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 எல்லாம் பரலோகம் மயம் மாறிட்டோம் இல்லையா? ஆனா ஒரு காரியம் இருக்கிறது, இந்த காரியத்தை நாம மறக்க கூடாது.
நான் இந்த காரியத்தை பைபிள் ஸ்டடியில ஒரு சில காரியங்களை குறித்து போதிச்சுன்னு ஆராதனையில் போதிக்கிறது குறித்து கவனமா இருக்கணும்னு சொல்லுங்க.
என்ன வஸ்திரம் இல்ல
அதனால நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த மனுஷன் உள்ள நன்மை எல்லாம் செய்திருப்பான், உள்ள நன்மை எல்லாம் செய்திருப்பான், அந்த உலகத்துல எவனுக்கு எல்லாம் நன்மை செய்ய முடியுமோ அவனுக்கு எல்லாம் நன்மை செய்திருக்கலாம். ஆனா பரிசுத்த வஸ்திரம் இல்லையா, நீதியின் வஸ்திரம் இல்லையே, ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லையே, எங்க எல்லாம் போட்டு இருந்தாங்க எங்க விட்டுட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லா வஸ்திரம் டொக்க டொக்க டொக்கட்டு போட போகுது. இந்த மனம் திரும்பிய மூத்த குமாரன் இருக்கான் பாருங்க, இளையகுமாரன் இருக்கான் பாருங்க, அவன் மனம் திரும்ப என்ன நடந்துச்சு, உடனே எல்லாம் கொண்டு போட்டாங்க இல்ல, நல்ல வஸ்திரம் போடு, மோதிரம் போடு, முத்திரம் மோதிரம் அதெல்லாம் போட்டாங்க. ஆனா போக 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 போதான் கொடுத்துட்டாங்க இல்லையா, வஸ்திரம் இல்ல. இப்ப கல்யாண வீட்டுல வந்து நிக்கிறாங்க இல்லையா, எங்க பரலோகத்தில் முடிவு பரியந்த நிலை நிக்கிறவனே ரட்சிக்கப்படுவாங்க இல்லையா. அவ நீ அங்க போ, ஒருவேளை நீ நான் இந்த சம்பவத்தின் படி இப்படி கட் பண்ண பண்றேன், மர்வமாயி நீ அங்க போயிடலாம் இல்ல, அங்க ஆண்டவர் வருவார் பக்கத்துல. ஆனா இது உதாரணமாக கொடுக்கப்பட்ட ஒரு 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 காரியமா இருக்கு. ஏன்னு பரலோகத்துக்குள்ள போறதுன்னு சொல்லி சொன்னா சரியான கஷ்டம் பாருங்க. ஆனா அந்த வஸ்திரத்தின் அடிப்படையில் இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வஸ்திரம் இல்லைன்னு சொல்லி சொன்னா நீ போக முடியாது, இந்த வஸ்திரம் இல்லாம யாரும் நுழையவும் முடியாது. ஒருவேளை இன்னைக்கு இருக்கலாம், இன்னைக்கு உன்னிடத்தில் எல்லா வஸ்திரமும் இருக்கலாம், எல்லா காவலோடும் அதை காத்துக்கொள், எல்லா காவலோடும் அதை காத்துக்கள் இல்லையா. பக்கத்தில் இருக்கிறவனும் வஸ்திரத்தை எடுக்க விடாத, யார் வந்தும் அந்த பரிசுத்த வஸ்திரம் நீதியின் வஸ்திரங்களை கிழிச்சி எடுத்துட்டு போயிட விட்டுறாங்க இல்லையா. எருசலேமில் இருந்து எரியோக்கு போனவனுடைய பாடு என்ன ஆச்சு, அவனோட வஸ்திரம் எல்லாம் கிழிக்கப்பட்டு போயிட்டு, கிழிக்கப்பட்டு போயிட்டு வஸ்திரமே இல்லை. ஆயினால பரலோகத்துக்கு போவதற்கு ஒரு வழி இருக்கிறது. எந்த வழியால வந்தும் அங்க வரலாம்ன்ற காரியத்தங்களை வச்சிருங்க. பரலோகத்திற்கு ஒரு மனுஷன் வருவான்னு அவனோட வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கு. தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற சில காரியங்களை நீ கையாக நடந்து வரணும், இல்லாம பரலோகம் போக முடியாது. இல்லாம பரலோகம் போக முடியாது. ஆலயத்திலே மாத்திரம் பரிசுத்தவான்களாக இருக்கிறபடினாலையும் நீ பரலோகம் வர முடியாது. அநேக சமயங்கள் இன்னைக்கு இருக்கிறது, தவறல்ல. மாத்திரம் பக்திவான்கள் கூட, ஆனால் பக்தி வாழ்க்கையிலே செயல்படுத்தப்பட வேண்டியது உண்டு. அநேகர் குடிப்பார்கள், ஆனால் ஆலயத்துக்கு போகிற பொழுது மாத்திரம் குடிக்க மாட்டார்கள். இது உப்பு பண்ணும், இது உப்பு இல்லை, இது இது உப்பு உள்ள புளியவில்லை, இதுல எண்ணத்தை உணர்ந்து கொள்ளுகிறது, இதனால எண்ணத்தை புரிந்து கொள்ளுகிறது. ஆகையினாலே தெய்வம் ஒரு வழி உனக்கு உருவாக்கி இருக்கிறார், நீ இப்படித்தான் வர வேண்டும், இப்படித்தான் செயல்படணும், இப்படித்தான் செய்யணும். நீ அதனூடாக கடந்து சென்றாச்சான் பரலோகம். ஆகையினாலே எல்லா வழியால வந்தாலும் அங்க வரலாம்னு சொல்லிச்சுனா அது காருக்கு சரி வரும். அவன் கூட இன்னைக்கு எப்படி போறோம்னு பாப்புறேன்னு பாக்கிறான், ஏன் தெரியுமா, பென்சின் எல்லாம் தொயாவா இருக்கிறபடினால எந்த வழி சரி கிட்டகையா போலான்னு பாக்கிறான். ஆனா பரலோகத்துக்கு போகிறதுக்கு நீ ஒரு வழியை சரியா உனக்கு தெரியும். முதல்ல கேள்வி என்ன தெரியுமா, ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கியா முதல்ல பரலோகத்துக்கு போறதுக்கு? எல்லாம் போறாங்க பின்னால போறேன், அவ்வளவுதான். அவர் போறார் அவருக்கு பின்னால போறேன், இவர் போறார் இவருக்கு. வருஷத்துக்கு ஒவ்வொரு மதம் இன்றைக்கும் உண்டாகிக்கொண்டே இருக்கிறது. வருஷத்துக்கு ஒரு சமயம் எங்கேயோ உருவாகிக்கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே நரகம் இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. நாம எல்லாம் என்ன தெரியுமா, எங்களோட வாழ்க்கையில் இருக்க எல்லா காரியத்தினாலே மூடி எல்லாம் சோடிச்சு நரகமே இல்லாத மாதிரி நடந்து கொள்றோம். எல்லாம் வாழ்க வளர்க செழிக்கன்னு சொல்லி எல்லாரையும் வாழ்த்து பார்த்து வாழ்த்தி நாம என்ன செய்கிறோம், நரகமே இல்லாத மாதிரி நடந்து திரிகிறோம் இல்லையா.
இயேசு பகிரங்கமாக எவ்வளவு வருகிறது உண்மையோ அதே அளவு உண்மை நரகம் இருக்கிறது. இயேசு வருவார் பைராகியமா அட்டைச்சு சொல்லுவாங்க, ஆனா நரகம் இருக்குன்னு கொஞ்சம் தண்ணி இல்ல பாருங்க. ஆகையினாலே வஸ்திரம் மிகவும் முக்கியமானது, பாதுகாத்துக்கள் இல்லைன்னு சொல்லிச்சு. எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஆண்டவரே வந்து சொல்ற வாவழி வாவழி நீ நன்மை செய், நீ நன்மை செய், கூடிய அளவுக்கு நன்மை செய், உனக்கு அநியாயம் நடந்தாலும் பரவாயில்ல, கண்ணீர் விட்டு விட்டு நன்மை செய். ஆனா நீ நன்மை செய்யலன்னு சொல்லி சொன்ன வேதவசனத்தை நல்லா திரும்ப வாசிங்க. வஸ்திரத்தை பாதுகாத்துக்கள், நானும் வஸ்திரம் இல்லாம போகலாது, நீ வஸ்திரம் இல்லாம போகலாது, எவரும் வஸ்திரம் இல்லாமல் போகலாது. இன்னைக்கு அநேகர் வஸ்திரங்களை போட்டு நடக்கலாம், ஆனா தேவன் வருகிற பொழுது வஸ்திரம் இல்லாம இருக்கிற எவரும் பரலோகத்தில் போக முடியாது, பரலோகத்தில் போக முடியாது. நன்மை செய், வஸ்திரத்தை அணிந்துகள். மத்தேயு 25:30 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 25:30 வசனம்,
பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார்.
இங்கே தாளாந்து பகிர்ந்து கொடுக்கப்பட்ட ஒரு சம்பவம் இருக்கிறது. தாளாந்துகள் பகிர்ந்து கொடுத்து விட்டு எஜமான் போய்விட்டார். அவர் திரும்பி வருகிற பொழுது ஒரு ஊழியக்காரன், நல்ல ஊழியக்காரன் என்ன செய்தார் தெரியுமா, கொடுத்த ஒரு ரூபாய அப்படியே மண்ணுக்கு தாட்டு வச்சுட்டு திருப்பி எடுத்துட்டார். கொடுத்தத அப்படியே தாட்டு வச்சுட்டு எடுத்து சொன்னார், ஆண்டவரே நீ வரும் வரைக்கும் எவ்வளவு ஆவலாக காத்துட்டு இருந்த, இந்தாரும் ஆண்டவரே சொல்லி ஆண்டவர் சொன்னார், புடி முதல்ல கொண்டே போடு, எங்கே அழுகையும் அக்கடிப்பும் இருக்கிற இடத்துல. என்ன தெரியுமா நான் சொல்ல வர்றேன், உனக்கு 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 என்று கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்துல நீ அவரை காட்டி இவரை காட்டி இவர் நுள்ளி அவர் நுள்ளி உன் காரியத்தை நீ நிறைவேற்றாம இருப்பாயா இருந்தால் தேவன் வருகிற பொழுது நீ அவருக்குத்தான் பதில் கொடுக்க வேண்டுமே ஒழிய வேற யாருக்கும் கிடையாது. ஆனால் தாளாந்து கொடுக்கப்பட்ட தாளாந்தை பிரயோஜனப்படுத்தி அந்த தாளாந்தை பெருக்குவது என்பது சரியான கஷ்டமான காரியம். ஒரு வியாபாரி ஒரு வியாபாரத்தை தொடங்கினால் அவன் படுகிற கஷ்டம் யாருக்கும் புரியாது இல்லையா, யாருக்கும் தெரியாது அவன் என்ன செய்யறான்னு சொல்லி. ஐயா உங்க தாளாந்து நீ பிரயோஜனப்படுத்துவான்னு சொன்னா அதுல கஷ்டம் இருக்கிறது, அதுல பாடு இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது இல்லையா. இந்த ஊழியக்காரன் என்ன செய்து தெரியுமா, பாவம் அவனுக்கு முதல்ல தெரிஞ்சதோ தெரியாதோ தெரியாது, இப்படி இவர் ஊழிய ஆண்டவர் இப்படிப்பட்டவன் சொல்லி அவனுக்கு தெரிஞ்சது தெரியாது. நல்ல காலம் உங்களுக்கு எல்லாம் சொல்லிடுறேன் இன்னைக்கு, தாட்டு வச்சுட்டு அதை எடுத்து அப்படியே கொடுத்தாரு ஆண்டவரு. அவனுக்கு நான் இருக்கிற இடத்துல எடுக்கிறனா அவனுக்கு தெரியாத சோம்பலுள்ள ஊழியக்காரன், சோம்பல் உள்ள ஊழியக்காரன். ஆண்டவர் சோம்பல், சோம்பலுக்கும் ஆண்டவருக்கும் ஒத்து வரும், சோம்பல் காரருக்கும் ஆண்டவருக்கும் ஒத்து வரும் இல்லையா. நீதிமொழி இல்லை என்று நான் நினைக்கிறேன், எறும்பு இடத்துல போய் கட்டுக்கொள்ள சொல்லப்படுகிறது இல்லையா, எறும்பு சோர்ந்து போய் எங்கேயாவது கொஞ்சம் படைச்சிட்டு வாரேன்னு சொல்லி சொன்னதை யாராவது கேட்டிருக்கீங்களா, எனக்கு சொல்லுங்க. எறும்பே மறந்துட்டீங்க போல இருக்கு இல்லையா, எறும்புல இருக்கு சின்ன எறும்பு, சிவப்பு எறும்பு, கருப்பு எறும்பு, எல்லா எறும்பும் இருக்குது. இந்த எறும்பு யாரு ஜாஸ்தி, எங்கேயாவது வந்து நான் கலைக்கு போயிட்டா கொஞ்சம் எறும்பு எப்பவும் கிரு 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 கிருகிருந்தே நினைக்கும், நிக்கும் புறம் பார்த்தா கிடு கிடுகிறேன்னு நினைக்கும் இல்லையா. எறும்பு இடத்துல போய் இங்க பாருங்க, சோம்பேறியான ஊழியக்காரன் என்று சொல்லி திரும்ப சொல்றேன், தாளாந்து பெருக்குவது என்பது சரியான கஷ்டம், சரியான கஷ்டம். ஆனால் ஆண்டவருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, தாளாந்து நீ எப்படி பெருக்குவா என்பதில் பிரச்சனை இல்லை,
ஆனா அவர் வருகிற பொழுதுதான் கணக்கு புரியும் இல்லையா? அதான் பெரிய பிரச்சனை, அதான் பெரிய பிரச்சனை இல்லையா? இன்னைக்கு நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, என்னுடைய தாளாந்தை எப்படியும் வச்சிருக்கலாம், நீ எப்படியும் வச்சிருக்கலாம், நானும் எப்படியும் வச்சிருக்கலாம், அது இன்றைக்கு முக்கியமாக காண்பிக்கப்படாது. ஆனால் தேவன் வருவார், இயேசு வருவார், வருகிற பொழுது உன் தாளாந்தை கொண்டு வான்னு சொல்லி சொல்லுவார். அப்பொழுது நீ கொண்டு வா உன் தாளாந்தை தேவனிடத்தில். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார், சோம்பரியான ஊழியக்காரையா நீ, சோம்பரியான ஊழியக்காரி என்று சொல்லி சொல்லுவார் இல்லையா? ஆகவே உனக்கு கொடுத்திருக்கிற தாளாந்தை இழந்துடாத, உனக்கு கொடுத்திருக்கிற தாளாந்தை விட்டு விடாத, உனக்கு கொடுத்திருக்கிற தாளாந்தை அங்க இங்க காட்டி பிச்சு எரிஞ்சிடாத. தேவன் வரும்பொழுதுதான் கணக்கு, உனக்கு நான் கணக்கு நீ கொடுக்க முடியாது, நீ எனக்கு நீ கணக்கு கொடுக்க முடியாது. ஆனா தேவன் வருவார், வருகிற பொழுது சொல்லுவார், கொண்டு வா கொண்டு வா, உன்னிடத்துல ஐந்து தாளாந்தை கொடுத்தேன் எங்கே, ஐந்து தாளாந்தை கொடுத்தேன் எங்கே, மூன்று தாளாந்தை கொடுத்தேன் எங்கே, ரெண்டு தாளாந்தை கொடுத்தேன் எங்கே, ஒரு தாளாந்தை கொடுத்தேன் எங்கே. ஆண்டவரே, 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 நீர் எனக்கு நல்ல ஒரு சகோதரனை தந்தீர் ஆண்டவரே, அவர்னால அவருடைய பாடுனால என்னுடைய தாளாந்தை என்னால பெருக்க முடியல ஆண்டவரே, சோம்பரியில ஊழியக்காரன் நீ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு நல்லொரு சகோதரி நீர் தந்தீர் ஆண்டவரே, ஆனா அவன் நிமித்தம் என்னுடைய தாளாந்துகளை என்னால பெருக்க முடியல ஆண்டவரே, சோம்பரியுள்ள ஊழியக்காரன் நீ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஏன் தெரியுமா, நீ தேவனுக்கு தான் கணக்கு ஒப்பிக்கும், நான் தேவனுக்கு தான் கணக்கு ஒப்பிக்கும், நீ தேவனுக்கு தான் கணக்கு ஒப்பிக்க வேண்டும் ஐயா. தாளாந்து பெருக்குவது என்பது சரியான கஷ்டம் என்ன சொல்ல போனால், அது வேதனையின் அடிப்படையிலே உருவாக்கப்படுகிற ஒன்று என்று சொல்லி சொல்லலாம். வேதனை இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் தாளாந்தில பெருக்கணும்னா உன்னையும் என்னையும் ஆண்டவர் நம்ப வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ரோட்ல இருக்கணும்னு பிடிச்சிட்டு போலாங்க. ஆகையினால உனக்கு கொடுத்திருக்கிற தாளாந்து நீ தேவனுக்கு சரியாய் ஒப்பட, சரியாய் ஒப்பட இல்லையா? இன்னைக்கு பலருடைய காரணங்கள் நிமித்தம் நாம பல பதில்கள் கொடுக்கலாம், நானும் சரி நீயும் சரி பல காரணங்கள் கொடுக்கலாம். ஆனால் இந்த பல காரணங்களுக்கும் ஒரு பதில் தேவன் சொல்லுவார், என்ன தெரியுமா, நீ சோம்பேறியின் ஊழியக்காரன், நீ சோம்பேறியின் ஊழியக்காரன். இதுதான் தேவனிடத்தில் இருந்து புறப்படுகிற பதில், வேற எதுவும் கிடையாது. ஓயா நீ செய்தது சரி, நீ செய்தது சரி, நீ செய்த ஐயா உனக்கு தானே மட்ட பக்கத்தில் சொல்லி நீ நன்மை செய்து தீமை அனுபவிக்க சொல்லு. ஆகையினாலே நீ செய்ய வேண்டியது ஒன்று என்ன தெரியுமா, உன் தாளாந்தை பாதுகாத்துக்க. கொடுத்தவர் எடுத்தா விட்டுவிடு, அவர் எடுக்கும் வரைக்கும் அதை பாதுகாத்துக்க. நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, எல்லாரும் இந்த புத்தகத்துக்கு முன்பாக தான் கடைசி அணிக்கிறது. எல்லா என்ன சொல்ல போனால், பெனிஹின்ல இருந்து, ட்ராய்நாத் பொங்கில இருந்து எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் சார், இதுதான் சட்ட புத்தகம், இதுக்குள்ளேதான் எல்லாம் அடங்கி இருக்கிறது. நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, ஆகையினால கவனம் உள்ளவர்களாகிறீங்க, கவனம் உள்ளவர்களாகிறீங்க. அதே சொல்றேன், ஆனா தாளாந்தை பாதுகாத்து பல சூழ்நிலைகள் நிமித்தம், பல காரியங்கள் நிமித்தம் தாளாந்தை பாதுகாத்துக் கொள்வது என்பது சரியான கஷ்டம், நான் இல்லை என்று சொல்லி சொல்ல. ஆனா அதை செய், தேவனுக்கு கணக்கு கொடு. தாளாந்து உன்னிடத்திலே தான் கொடுக்கப்பட்டது, உனக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல கொடுக்கப்படவில்லை. அவருக்கு கொடுக்கப்பட்ட தாளாந்து உனக்கிட்ட கொடுக்கப்படவில்லை, அது அவருக்கே தான் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதை பாதுகாத்துக்கள், அதை பாதுகாத்துக்கள். உன் நீ ஆயிருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, தேவனுக்கு அதை பதில் கொடுத்து தன்னாகிறேன்.
மத்த 24:48 வாசிங்கள். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனா இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோட புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அழியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும்.
அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிறதாம் இல்லையா? ஊழியம் செய்யற யாரா இருந்தாலும் சரி, தேவனுக்கு நாம் கணக்கு கொப்படுத்தித்தான் ஆகிறேன். பல காரணங்கள் சொல்லலாம், பல சாட்டி. அதுல இதுல என்ன தெரியுமா ஆச்சரியம், ஏசு வர கொஞ்சம் தாமதமாக வேண்டி இவர் யோசிச்சுட்டார். இதுக்கிடையில நாம ஏதாவது நம்ம நமக்கு தெரிஞ்ச அளவில் ஏதாவது செய்வோம் என்று சொல்லி இந்த ஊழியக்கான தவறான எண்ணம் கொண்டு அவன் சில காரியத்துல கை வைக்கிற பொழுது எஜமான் வந்து சேர்ந்துட்டார். பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, இவரை கொண்டு போய் எங்க போடு, அங்க போடு, எங்க நரகத்துல போடு, ஏன் நான் சொன்னதும்படி இவன் செய்ய இவனுக்கு கொடுத்துட்டு போனதும்படி இவன் செய்து முடிக்கல. அது அவன் யோசிச்சது பிளான் பாருங்க, எஜமான் வருவதற்கு கொஞ்சம் நாய் செல்லுவன் சொல்லி என்ன நல்ல எஜமான் இல்லையா, நல்ல ஒரு வேலைக்கான இல்லையா, அப்படி யோசிச்சது இல்லையா? ஆனா ஆண்டவர் எப்படி தெரியுமா கொடுத்தாரு, இவன் ஒரு உண்மை உள்ளவன், இவன் ஒரு உத்தவன், இவன் இவ்வளவு நாள் நான் பார்த்ததில் இவன் ஒரு நல்ல ஒரு மனுஷனாக இருக்கிறான், நல்ல ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான். நான் போய் வரும் வரைக்கும் இவன் என்னுடைய தோட்டத்தில் என்னுடைய காரியத்தில் கணக்கு வழக்கு சரியாக செய்வான் என்று சொல்லி அவர் போயிட்டார். பாருங்க, இந்த ஊழியக்காரன் கொஞ்ச நாள ஆண்டவர் இருக்க பொழுது எப்படி எல்லாம் செய்தானோ அப்படி எல்லாம் செய்தான். எப்படி தெரியுமா? ஓயா ஆண்டவரே, நீ சொல்றது சரிதான், நீ சொல்றது சரிதான், அப்படியே நடக்கட்டும், அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் இல்லையா? சில எஜமான்கள் இருக்க பொழுது சில வேலைக்காரர் பார்த்தா தெரியும் இல்லையா, நீ சொல்றதுதான் சரி, வேற எதுக்குமே சரியில்லை. ஒருவேளை அது படு பொய்யா இருந்தாலும் சரி, நீ சொல்றதுதான் சரி, நீ சொல்றதுதான் சரி, நீ சொல்றதுதான் சரி, வேற ஒன்று 50 பேர் எதிர்த்து நின்றாலும் நீ சொல்றதுதான் சரி. ஏன்? நீ தான் நிஜமா, நீ சொல்றதுதான் நடக்கும். திடீரென்று பார்த்தா யாரு வந்துட்டாரு? ஆண்டவர் வந்துட்டார். பாருங்க, ஐயோ பரிதாபம் இல்லையா, ஐயோ பரிதாபம். நானா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, தேவனுடைய ராஜ்யத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்க யாரா இருந்தாலும் சரி, தேவன் சீக்கிரமாய் வருகிறார் என்பதை மறந்து விடாதீங்க. பிரச்சனை என்ன தெரியுமா? நரகம் பார்த்து கொண்டு இருக்கேன், நரகம் எதிர்பார்த்திருக்கேன்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? 10 வருஷம் நல்லா ஓடி 11வது வருஷம் சரி முடிஞ்சது இல்லையா? 12 வருஷம் நல்லா ஓடி 13வது வருஷம் சரி இல்லையா? எஜமான் வர லேட் ஆகுது இல்லையா? எத்தனை வருஷமா சொல்றாரு இயேசு வர்றாரு இயேசு வர்றாருன்னு சொல்லி, என்ன லேட் ஆகுது அந்த வர? அதனால கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நடப்போம் இல்லையா? நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஓடுவோம் என்று சொல்லி நாம யோசிக்கிறோம், நாம முயற்சி எடுக்கிறோம். 10 வருஷம் ஓடி ஒரே பிரச்சனை தான், 10 வருஷம் ஒரே பிரச்சனை தான், ஒரே முகம், ஒரே நாடி, காணு ஆண்டவரே. பொல்லாத ஊழிக்கார், யாரும் பொல்லாத ஊழிக்காரர்களாக மாறவே கூடாது இல்லையா? பொல்லாத ஊழிக்காரர் இல்லையா? நானா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி. இன்னைக்கு எனக்கு எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த நாள் கிறிஸ்தவம் தேவன் இருந்து ஊழியம் செய்த அந்த அந்த ஸ்டேஷன் என்று சொல்லலாம் இல்லையா, அது விளங்கப்படுத்திருக்கு அந்த மடலுக்கும் இப்ப இருந்து ஊழியம் செய்கிற மடலுக்கும் சரியான தூரம், சரியான தூரம். இயேசு ஊழியம் செய்த காலத்தில எப்படி நடந்தார் என்பதற்கும் இன்றைக்கு ஊழிய ஸ்தாபனங்களும் இருக்கிற தூரத்தை பார்த்தா சரியான தூரம். நாம கடந்த 2 கிழமைக்கு முன்னாடி ஒரு செய்தி கேட்டீங்க, யூதாசை குறித்து கேட்டாங்க. ஆண்டவர் யூதாஸ் தான் காட்டி கொடுப்பாருன்னு சொல்லி தெரிஞ்சது. அவர் எந்த விதத்திலையும் காட்டிக்கொள்ள பாரு. இதுவரைக்கும் நான் யூதாஸ் குறித்த மெசேஜ் கேள்விப்பட்டதும் இல்லை, ஐ மீன் பிரசங்கிச்சதையும் நான் கேட்டதில்லை இல்லையா. யாராவது ஒருத்தர் வேதத்தில் தவறு செஞ்சாச்சுன்னா அவனை குறித்து பிரசங்கிக்கிறது கிடையாது பாருங்க. கேட்டுப்படுது. ஆனா இந்த நாள்ல இருக்கிற ஊழியர் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்திற்கும் சரியான வித்தியாசம் இருக்கு. ஆகினால இயேசு வருகிற பொழுது யாரும் இந்த ஊழியக்காரனை போல நின்றாரே, நீயா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி இல்லையா, நீயா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி, நீ கன்னிகைகள் போல மாறிடாதே. பேச்சில் இருக்கும் வரைக்கும் நல்ல எண்ணெயோடையும் தீ வெட்டியோடையும் இருப்போம் இல்லையா, பேச்சு வருகிற பொழுது தீயும் இல்லை எண்ணெயும் இல்லாம போயிடாதீங்க இல்லையா. ஏன்னு சொல்லா இன்னைக்கு நான் முக்கியமாக கொன்ற வேண்டிய கருப்பொருள் என்று சொல்லா, நரகம் என்று ஒன்று இருக்குது. கிறிஸ்தவர்களாகிய நாம யோசிக்க கூடாது. நாம இயேசுவை அறிந்திருக்கிறோம், தெய்வத்தை அறிந்திருக்கிறோம், ஜீவனுள்ள தேவனை கண்டிருக்கிறோம், எங்களுக்கு அவனுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டார், அதனாலே எங்களுக்கு நரகத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்லி பரம கல்யாண வீடு வரைக்கும் போன ஒன்றத்துல வஸ்திரம் எல்லாம் போயிட்டு, ஐயோ பரிதாபம் இல்லையா, எந்த பெரிய ஓட்டம் இல்லையா, எவ்வளவு ஓட்டம் ஓடி இருப்பான் இல்லையா, கடைசி நேரத்துல ஆண்டவர் நிறைய போயா வெளியே. தாளாந்தில் கொடுக்கப்பட்டிருந்தது, தாளாந்தை ஒப்படைக்கிற இடத்துல கொண்டு ஒப்படைக்கும் வரைக்கும் உன்னுடைய தாளாந்தை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமை. ஆனா கஷ்டம், ஆனா செய்ய வேண்டியது. நாம என்ன செய்யணும் தெரியுமா, கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டுன்னா சரியா போச்சு. ஆகையினால நரகம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துக்கு நாம யாரும் போக கூடாது, அந்த இடத்துக்கு யாரும் போக கூடாது. கிறிஸ்துவை தெய்வத்தை மறந்திருக்கிற ஜனங்கள் யாரா இருந்தாலும், தெய்வ பக்தி இல்லாதவர்கள் யாரா இருந்தாலும் போவார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா. அதுல நீ மாத்திரமில்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும். ஆகையினால நரகம் ஒன்று இருக்குது என்பதை எல்லா மதங்களும் சம்மதிக்கு. ஆகையினால தெய்வத்தை மறந்தார் நரகத்துக்கு போக வேண்டியது, போக வேண்டியது ஒன்றுதான் இல்லையா. ஆகையினால நன்மை செய்யுங்க, வஸ்திரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, தாளாந்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொல்லாத ஊழியக்காரனாக மாறிடாதீங்க. இயேசுவை முன்வைங்க, இயேசுவை போல மாறுங்க, இயேசு எப்படி நடந்து கொண்டாரோ அப்படி நடந்து கொள்ளுங்க இல்லையா. இல்லையா ஆச்சரியம் தான் இல்லையா, சில காரியங்கள் பார்க்கிற பொழுது நமக்கே ஆச்சரியம் இல்லையா. இயேசு நடந்த விதத்துக்கும் நாம நடக்கிற விதத்துக்கும் எட்டா பொருத்தம். நாம நடந்து கொள்ற விதத்துக்கும் இயேசு நடந்து கொள்ற விதத்துக்கும் சரியான தூரம். ஆனா சந்தர்ப்பங்களின் சூழ்நிலைகளையும் அப்படி இருக்கிற பொழுது நாம அறிந்தோ அல்லாவிட்டால் அறியாமலோ நாம நினைச்சதுதான் செய்ய பார்க்கிறோம். ஆனா இயேசு எப்படி இருந்தார் என்பதுதான் இந்த காலகட்டத்தில் முக்கியமானது. ஏன்னு சொல்லிட்டு நான் பார்த்த அளவுக்கு நான் ஒரு 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 ஊழியக்காரனோட பேசின பொழுது கதைச்சேன். இந்த நாள் கிறிஸ்தவத்தில் பார்க்கிற பொழுது நாம எல்லாம் நம்முடைய விசுவாசம் என்ன, நாம பரலோகம் செல்லுவோம், நாம பரலோகம் வருவோம். நான் யோசிச்சேன், நானும் அந்த ஊழியக்காரன் கதைக்கு கதைச்சோம், எவ்வளவு பேர் பரலோகத்துக்கு வருவாங்க இந்த காலகட்டத்தில், ஜெயமனை பொறுத்தவரை நாம ஊழிச்சு கதைச்சோம், எவ்வளவு கிறிஸ்தவர்கள் பரலோகத்தில் வந்து சேருவாங்க, எவ்வளவு பேர் வந்து சேருவார்கள் என்று சொல்லி நான் ஒரு ஒரு டெலிபோன் எடுத்து அவரும் டெலிபோன் எடுத்து காய்ச்சி கொண்டு யோசிச்சோம், எவ்வளவு பேர் வந்து சேருவாங்க பரலோகத்துக்கு, எவ்வளவு கிறிஸ்தவர்கள் வருவார்கள். ரெண்டு பேரும் கன நேரமாக யோசிச்சோம், எவ்வளவு பேர் வருவாங்கன்றத நாம யோசிச்சோம். அவ்வளவுதான். ஆகையினால யாரும் இந்த காரியத்திலே தவறிடாத படிக்கு நன்மை செய்யுங்க, தீமை அனுபவிங்க, நன்மை செய்யுங்க, நன்மை செய்துட்டு பேசாம இருந்துருங்க, வர்றதெல்லாம் வரட்டுக்கும் பேசாம இருந்துருங்க. நீங்க ஏதாவது செய்ய போனீங்கன்னு சொல்லிட்டு தான் பிரச்சனை, நன்மை செய்யுங்க, பேசாம இருந்துங்க, மற்றதெல்லாம் அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வாரு. நன்மை செய்துட்டு பேசாம இருந்துருங்க, செய்யறது செய்யுங்க, செய்து முடிச்சுங்க விஷயத்தை. அஸ்திரத்தை இறுக்கி பிடிச்சுக்கொள், யாரும் கிழிக்க விட்டுறாது, யாரும் தொட விட்டுறாது இல்லையா. மற்றது லாசுரு ஐஸ்வர்யவானை போல இருந்தாங்க, லாசுரு போல இருந்து அந்த ஐஸ்வர்யவான் விட்ட பிள்ளைய நீங்க விட்டுறாது. நீங்க யாரும் ஐஸ்வர்யவானா இருக்க கூடாதுன்னு சொல்லி வேதத்துல இல்ல. ஆனா இருந்து என்ன சொல்லா, நீ செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்குது, அதை செய் இல்லையா. நீ ஐஸ்வர்யவானா இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்காக வேண்டிய அவளத்தை விட்டு விடுவதற்கும் உள்ள ஒரு மனப்பான்மை உள்ளவனா இருப்பாய் என்று சொல்லிச்சுன்னா நீங்க எல்லாத்தையும் வச்சுக்கோ. ஆண்டவர் சில ஒரு சிலர் ஆண்டிடத்துல வந்து என்ன சொல்லி கேட்டாங்க, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனி போறதுக்கு என்ன செய்யறோம், ஆண்டு சில நீ இதெல்லாம் விட்டுட்டு வாங்க, அதெல்லாம் எல்லாம் ஆப்பிடு, நீ அதெல்லாத்தையும் செய்வான்னு சொல்லிச்சுனா எல்லாம் வச்சுக்கோ. ஆகவே நரகம் ஒன்று இருக்குது, மறந்துடாதீங்க. இன்னைக்கு நாம பரலோகத்தையே பார்த்து பார்த்து நாம நரகத்துல என்ன நடக்கும் அடிக்கடி தெரிஞ்சாத்தான் அதுக்கும் உரிய ஒரு பயம் இருக்கு நமக்கு இல்லையா. தேவனுடைய சமூகத்திலே எழுந்திருப்போமா?